கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையர் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், பிள்ளைகள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறாங்க. அங்க இப்போது இருக்கிற இந்த டவுன் ஹோமை விற்கிறதுக்காக போட்டிருக்கிறோம். இந்த வீடு விற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னான்னு. நான் இப்போதான் அதை அனுபவிக்கிறேன். இந்த ஷோயிங்க்குன்ட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, என் வீட்டில் எனக்கு இருந்த எல்லா உரிமையும் போயிடுச்சு. துணி அங்கே போடாத, கம்ப்யூட்டர் அங்கே வைக்காத, மருந்து கூட எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அதை பண்ணாதுங்க இதை பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு இந்த துன்பம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு தான் தெரியுது வீடு விற்கிறதும் ஒரு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இதை சொன்னேன்னு சொன்னால், கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த இதில் போடலைனா அதுக்காக மன்னித்து கொள்ளுங்கள். சுருக்கமாக ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களோட சீஷர்களோட பரிசெயர்களோட ஆண்டவர் காணப்படுறார். சீஷர்கள் இருக்கிறாங்க, பரிசெயர்கள் இருக்கிறாங்க, பாவிகள் அல்லாட்டா ஆயக்காரர் காணப்படுறாங்க, வியாதி உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் ஜனத்தோடு இருக்கிறார் ஆண்டவர். அப்ப பரிசெயர் கிறிஸ்துவ பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இவர் ஒரு பெயல்சபூல், பிசாசுகளின் தலைவனவன் என்று சொல்லியிருந்தாங்க. ஏன் ஆண்டவர் பிசாசுகளின் தலைவன் என்று பரிசேயர்கள் சொன்னார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஆராதிக்கிற மாதிரி கிறிஸ்துவ ஆராதிக்கல. அவங்களுடைய ஆராதனை என்று சொல்லும்போது, ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா நீண்ட அங்கிகளை போட்டிருப்பாங்க, அங்கிகளின் நுனியில மணி கட்டியிருப்பாங்க. அவங்க தெருவழி நடந்து போகும்போது அந்த சலங்கை ஒலி கேட்கும்போது வீடுகளில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், ஓ என்று ஆராதிக்க வேண்டிய நேரம் அது, உபவாசிக்க வேண்டிய நேரம் அது, ஆராதனைக்கு செல்ல வேண்டிய நேரம் அது. உபவாசிப்பாங்க, வாரத்தில் ரெண்டு முறை உபவாசிப்பாங்க. யார் ரெண்டு முறை உபவாசிப்பாங்கன்னா, ஒரு முறை உபவாசிக்க வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாரம் ஒரு முறை உபவாசிக்க வேண்டும். இவங்க யார் ரெண்டு முறை உபவாசிப்பாங்கன்னா, கற்பனைகளை மீறக்கூடாது. ஒருவேளை இவங்களுடைய ஒரு நாள் உபவாசம் சரியானதாக இல்லையானால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டாரே என்று சொல்லி இரண்டு முறை உபவாசித்தார்கள். தர்மம் பண்ணாங்க, தானம் பண்ணாங்க. இதுதான் ஒரு பரிசெய கூட்டம். ஆனா அவர்களுக்கு கிறிஸ்துவை பார்த்தல் எப்படி இருந்தது என்றால், பெயல்சபோலுக்கு தலைவன், இவன் பெயல்சபோலும் பிசாசுகளின் தலைவன், நம்ம மாதிரி இவர் காணப்படவில்ல, நம்ம மாதிரி இவர் இல்ல. ஆனா இவர் வித்தியாசமா ஒன்ன பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? ஓய்வு நாள் தோறும் சுகப்படுத்துகிறார். இது பரிசேயருக்கு அருவறுப்பானது. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, இவர் வந்து சுகத்தை கொடுக்கிறாரே, நன்மை செய்கிறாரே, உபதேசிக்கிறாரே. அப்ப இவர் வந்து பிசாசுகளின் தலைவன். இன்றும் 2000 வருடம் கழித்து இன்றைக்கு காணப்படுகிற நாம் கொஞ்சம் நம்மை பரிசோதித்து பார்க்கத்தக்கதாக வேத புஸ்தகத்திலிருந்து இரண்டொரு உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவானவர் பரிசேயர்களை பார்த்து சொன்னார், தி ரிலிஜியஸ் பீப்புள், அல்லாவிட்டால் அவர்கள் அந்த நாட்களில் உள்ள மார்க்கத்தின் தலைவர்கள், அவர்கள் மத வெறி பிடித்தவர்கள். கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவனுக்கு மேல ஒரு துரும்பு கூட விழவே கூடாது. விழுந்துச்சுன்னா உலகம் முழுசிலும் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு வேதனை வருது. ஏன்னா துரும்பு விழுந்தது யார் இடத்துலன்னா என் சகோதரனிடத்துல, என் சகோதரியினிடத்துல. ஆனா அதே சமயம் கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ பேர் மாண்டு கொண்டு இருப்பார்கள். நமக்கு என்ன இருக்காது? எந்த கவலையுமே இருக்காது. காரணம் என்னன்னா சாகிறவங்க எல்லாரும், வேதனைப்படுறவங்க எல்லாரும், மரித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறியாதவர்கள். ஒரு சின்ன ஒரு கேள்வி, என்னுடைய அம்மா யார், என்னுடைய சகோதரன் யார், என் சகோதரி யார்? நான் இந்த உதாரணங்களை சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தயவு செய்து கிறிஸ்து இந்த உதாரணங்களை சொன்ன போது பரிசேயர்கள் பல்ல கடிச்சாங்க. ஏரோதியர்களோட சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள், கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள், கிறிஸ்துவை கல்லறிய முற்பட்டார்கள், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இந்த சத்தியம் பேசப்படும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் இதை பரிசோதித்து பார்ப்போம். வேர் ஆர் வி நவ், எங்க இருக்கிறோம் என்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். சர்ச்சில் இருக்கிறோம்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் எங்க இருக்கிறோம் என்கிறது நம்ம ஆராய்ந்து பார்க்க இந்த மூன்று உதாரணங்களையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பரிசேயர்களை பார்த்து ஏசுவாமி சொன்னாங்க, என்னன்னா என் சகோதரர் யார், என் சகோதரிகள் யார், என்னுடைய அம்மா யார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான் எனக்கு சகோதரர், எனக்கு சகோதரிகள், என்னுடைய அம்மா. என்ன அருமையா சொன்னார் பாருங்க, தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான், தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான். நீங்கள் ஆராதிக்கலாம், நீங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம், கர்த்தருடைய சித்தம் செய்யாதபடி நாம் காணப்பட்டால் அது தேவன் விரும்புகின்ற ஒன்று அல்ல. முதல் உதாரணம், மூணு உதாரணம் நமக்கு தெரிந்தவங்க. அதனால்தான் இன்னைக்கு பவர் பாயிண்ட் இல்லாததுனால நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 4 அதிகாரத்தை எடுத்து வாசித்தோமே, ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது காயின் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். இந்த எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்றவங்க, பிரசங்கம் பண்றவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா தேவ மனிதர்கள் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லுகிறதாக இருந்தால் காயினையும் நம்ம சொல்லலாம், அவன் தேவ மனிதன் என்று. காரணம் ஏன்னா நான் சொல்றத கவனிச்சிடுங்க, காயின் ஒரு ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன். அவன் கர்த்தரை ஆராதித்தான். வேதவசனம் அழகாக சொல்லுகின்றது, அவன் ஆண்டவரை ஆராதித்தவன், அவன் ஆண்டவரை தொழுது கொண்டவன். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான், அவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். என்ன அருமையான வேதவசனம் பாருங்கள், காயின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். அப்ப யார் நம்ம வந்து அவனை தேவ மனுஷன் சொல்லக்கூடாது? ஆட்டுத்தோல போர்த்த ஓநாய்களை எல்லாம் சொல்றோமே நம்ம. இவர் தேவ மனிதன், இவர் தேவனுக்கு அடுத்தவர் என்றெல்லாம் சொல்லுவோமே. காயின் ஆண்டவரை ஆராதித்தான், காயின் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். ஆண்டவரை ஆராதித்த காயினுடைய வாழ்க்கையிலே தேவன் கண்ட காரணங்கள் என்ன, அவனுடைய காணிக்கை அங்கீகரியாமல் போனதற்கு காரணம் என்ன? நம்பர் 1, அவன் எரிச்சலுடையவனாய் காணப்பட்டான். ஐயா அவன் ஒரு விபச்சாரி அல்ல, ஐயா அவன் ஒரு திருடனவன் அல்ல, ஐயா அவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது தன் சகோதரனை குறித்து எரிச்சல் அடைந்தவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு வந்து விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவோம்னு வச்சுட்டுங்களேன். சொல்லுவோம்னு சொன்னா நம்ம மாதிரி பரிசுத்தவான்கள் யாருமே இல்லை. யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம மாதிரி பரிசுத்தவான்கள் யாருமே இல்லை. நம்ம என்ன செய்ய மாட்டோம், விபச்சாரம் கிடையாது. வேணா நம்ம பிளட்டை கூட டெஸ்ட் பண்ணா நம்மகிட்ட ஹெச்ஐவி இருக்காது, ஹெச்ஐவி பாசிட்டிவ் நம்முடைய பிளட் இருக்காது. புரியுதா நான் சொல்றது? இருக்காது. எரிச்சல் என்கிறது என்னுடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணி கிடைக்கும்னு வைங்களேன். புரியுதா நான் சொல்றது? பிளட்டை டெஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு எத்தனை பெர்சன்ட் எரிச்சல் இருக்கிறது? 30% சொன்னா நார்மல், 31 மறகு இருக்கிறது எல்லாம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொலஸ்ட்ரால் அழிவது கண்டு கொள்ளுவது மாதிரி பிளட்ல பரிசோதனை செய்கிறது ஒரு கருவி இருக்குமானால் நம்மள எத்தனை பேர் தப்புன்னு நினைக்கிறீங்க? நம்மள எத்தனை பேர் 30 கீழே இந்த எரிச்சல் வச்சுட்டு இருப்போம் சொல்லிட்டு நினைக்கிறீங்க? காயின் எரிச்சலுடையவனாய் இருந்தான். ஆனால் எரிச்சலுடையவனாய் அவன் என்ன செய்தான்? தேவனை ஆராதித்தான். எரிச்சலுடையவனாய் என்ன செய்தான்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். இன்னொரு காரியம் பார்த்துட்டீங்க, காயினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்த போது அவன் என்ன கேட்பான் என்றால், ஆண்டவரே நீர் எனக்கு கிட்ட தண்டனை பெரியது, காரணம் என்னவென்றால் என்னை காண்கிறவர்கள் என்னை கொன்று போடுவார்கள். அப்படியானால் காயினுக்கு தெரிந்தது என்ன? கொலை செய்யப்பட்டதை பார்த்திருக்கிறான். கொலை செய்யப்படுவது அவனுக்கு தெரியும், அவனுக்கும் கொலை செய்ய தெரியும், அவனும் கொலை செய்தவனாக இருக்கின்றான், அவனுக்கும் கொலை செய்ய தெரியும். ஒரு கொலைக்காரன் ஆண்டவரை ஆராதிக்கிறான், ஒரு கொலை பாதகன் கர்த்தரை ஆராதிக்கிறான். ஒருவேளை நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம்னு சொன்னா, நான் யாரையுமே கொலை செய்யவில்லையே, நான் யாரையுமே கொலை செய்வதற்கு பங்காளியாகவும் இருக்கவில்லையே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், உன் சகோதரனை மூட நின்று நீ சொல்லுவாயானால் நீ கொலை பாதகன். என்னுடைய பிளட் டெஸ்ட் பண்ணும் போது என் சகோதரனை மூடன் என்று சொன்னதற்கான ஒரு அறிகுறி என்னுடைய பிளட்ல இருக்குமேயானால், என்னுடைய பிளட் டெஸ்ட் பண்ணும் போது என்னுடைய பிளட் ரெசல்ட்ல வரும் என்ன வரும் என்றால், நீ கொலை பாதகன். ஆனா நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆனா நான் காணிக்கை செலுத்துகிறவன். தேவன் காயினை பார்த்து சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதவன் காயின், நன்மை செய்யாதவன் ஆண்டவரை ஆராதிக்கிறான், நன்மை செய்யாதவன் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறான். இவனை குறித்து ஆதியாகமம் 4 முடிஞ்சிருக்கும்னு வச்சுட்டுங்க, பிரச்சனையே இல்லைங்க, பிரச்சனை இல்லை. யூதா புஸ்தகத்தில் யூதா எழுதுவார், என்ன எழுதுவார் தெரியுமா? 12 சொல்லுவார், 11-12 வாசித்தீங்கன்னா சொல்லுவார், காயினின் வழியில நடக்கிறவங்களை பத்தி சொல்லுவார். காயின் வழி நல்லா கவனிச்சிடுங்க, காயின் இடத்துல காணப்பட்ட தவறு என்ன? எரிச்சல் உடையவன் ஆண்டவரை ஆராதித்தான், கொலை பாதகன் கர்த்தரை ஆராதித்தான், நன்மை செய்யாதவன் தேவனை ஆராதித்தான். இனி நம்ம அப்படி கிடையாது இல்லையா? நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம்? நன்மை செய்தவர்கள் என்ன செய்யறோம்? ஹலோ, நம்ம யார் ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? நம்ம நன்மை நன்மை செய்தவர்கள் ஆராதிக்கிறோம். காண்கிற சகோதரனிடத்தில் யாராவது ஏதாவது மறைச்சிருக்கிறீங்களா? உங்கள்ட்ட பொருள் இருந்துட்டு உங்க காண்கிற சகோதரனை பார்த்து இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல, நம்ம எல்லாரும் காண்கிற சகோதரன் கேட்கறதுக்கு முன்னாலே என்ன செய்திருவோம்? கொடுப்போம்னு சொல்றதை விட வாரி வழங்குவோம். என் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் என்று கண்டால் நான் கையை என்ன செய்ய மாட்டேன், இப்படி வைக்கவே மாட்டேன், திறந்துருவேன். அப்படித்தானே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஆராதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய வழியை குறித்து யூதா சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? இவர்கள் அன்பின் விருந்துகளிலே கலந்து கொள்ளும் போது கரைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன அருமையான ஒரு வார்த்தை தெரியுமா, ஒரு வெள்ளை துணியிலே ஒரு கரை படுமையானால் தூரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது தெரியும். அப்படியானால் வேதம் சொல்லுவது என்ன, நம்முடைய மாய்மாலம் மறைவானதல்ல. நான் எரிச்சலோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது யாருக்கும் என்ன என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. என் சகோதரனை மூடன் என்று சொல்லிக்கொண்டு நான் ஆண்டவரை ஆராதிப்பதை மறைக்க முடியாது. நான் நன்மை செய்யாதவனாக கர்த்தரை ஆராதிப்பதை மறைக்க முடியாது. கரை படிந்தவன் நான். அன்பின் விருந்துகள்ல பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், என்னன்னா இவன் இப்படி இங்க வந்தான், அவன் முகத்தை பாரு அருளே போயிடுச்சு, நேத்துக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடையாது, அவனுடைய முகத்தை பாரு அன்பே இல்ல. கரை படித்தது. இதை குறித்து மறுபடியும் யூதா சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா, இவர்கள் தான் முறையிடுகிறவர்கள், இவர்கள் தான் தாழ்ப்புணர்ச்சி உடையவர்கள், இவர்கள் தான் முகஸ்துதிக்காக மற்றவர்களை புகழுகின்றவர்கள், இவர்களுக்கு முடிவு பரிதாபம். இவர்கள் தேவனுடைய சித்தத்தின் படி ஆண்டவருடைய சகோதரரும் சகோதரிகளும் தாயாரும் அல்ல. இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள். ஆனால் இவர்களுடைய ஆராதனையும் காணிக்கையும் தேவனை அங்கீகரிக்க முடியவில்லை. காரணம் என்ன, நன்மை செய்யாதவன். ஐயா, வெளியில் ஒரு குஷ்டரோகிக்கு உணவு கொடுக்க முடியாதவன் ஆராதிப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. காண்கிற சகோதரனிடத்தில் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டு வந்து தேவனே தேவனே என்று கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காயினின் வழியிலே நடக்கிறவர்கள் நாம். எரிச்சலோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பகைமையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், முறுமுறுப்போடு தேவனை ஆராதிக்கிறோம், கொலை பாதகங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதை குறித்து யூதா சொல்லுகின்றார், இவர்களுடைய முடிவு அழிவு. ரொம்ப எச்சரிப்பாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பரிசேயர்ல பார்த்து சொல்றாரு, ஏமா நீங்க இல்லடா என்னுடைய சகோதரர், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே என் சகோதரர், என்னுடைய சகோதரி என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி நான் செய்யாதபடி கர்த்தரை ஆராதிப்பது தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த ஆராதனைய என்னுடைய காணிக்கையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன், அதுவும் நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம். புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வரியமான ஒரு லாசருவை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். இதையும் நான் உங்களிட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனை ஆராதித்தவன், தேவனை ஆராதித்தவன். அவனை மாதிரி ஆராய்ச்சி யாருமே இங்க கிடையாதுங்க. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஐஸ்வர்யவான் தேவனை ஆராதித்தது போல நம் யாரும் ஆண்டவரை ஆராதித்து கிடையாது. ஏன் சொல்றேன் தெரியுமா, ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாமையே தெரிஞ்சிருந்துங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா, பாதாளத்தில் போயிருந்துட்டு ஆபிரகாம பார்த்து சொல்லுவார், ஆபிரகாமே என் தகப்பனே, என் தகப்பனே. உண்மைதான். யோவான் ஒரு நாள் சொல்லுவார், ஆபிரகாம் எனக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். சொல்லாத அப்படி நீ சொல்ல வேண்டாம், அது தவறு. காரணம் என்னன்னா, இந்த கல்லுகளினால கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கின்றார். சரி, கவனிங்களேன், ஐஸ்வர்யவான் கர்த்தரை ஆராதி, அவனுடைய ஆராதனையில் உள்ள பிழை என்ன ஞாபகத்தில் வச்சுட்டுங்க. ஐஸ்வர்யவான மாதிரி நீங்களும் நானும் இல்லைன்னு ஏன் சொன்ன தெரியுமா, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுட்டுங்களேன், 5 சகோதரர் இருக்கிறாங்க, நான் போய் சேர்ந்தது எங்க நரகத்தில் பாதாளத்தில் போய் சேர்ந்துட்டேன். அங்க போயிருந்துட்டு ஜெபம் பண்ணுவானா, என்னது என் சகோதரர்கள் எங்க வரக்கூடாது, நரகத்துக்கு வரக்கூடாது, அவங்க எங்க போகணும், லாசரோட பரலோகத்துக்கு போகணும், அந்த எண்ணம் உடையவன் ஐஸ்வர்யவான். அந்த எண்ணம் கூட அநேக இடத்துல நம்மிடத்துல இருக்காது. நான் போகட்ட, மற்றவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நான் போகட்ட, என் சகோதரன் எங்க வரக்கூடாது, மோட்சத்துக்கு போகக்கூடாது என்று எண்ணுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கணும். நம்ம நிறைய பேர் இருக்கணும். ஆனா அதே சமயம் ஐஸ்வர்யவான் தன்னை போல் பிறனை நேசித்தான். எப்படி நேசித்தான் பாருங்க, நான் பாதாளத்தில் வந்துவிட்டேன், சகோதரர் வரக்கூடாது என்கிற எண்ணம் உடையவன் ஐஸ்வர்யவான். ஐயா அவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய மெச்சூரிட்டி நம்ம எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆராய்ந்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அவன் செய்த தவறு என்ன தெரியுங்களா, நம்ம மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது ட்ரெஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நீட்டா, நீட்டா, நல்லபடியா, நல்லபடியா ட்ரெஸ் பண்ணுவோம். நீட்டா ட்ரெஸ் பண்ணா ஆலயத்துக்கு போகும்போது யார பார்த்தா? லாசருவ பார்த்தா. அவனுக்கு புண்கள் இருந்தது, அவனுக்கு பருக்கள் இருந்தது, நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கியது. ஆனால் ஐஸ்வர்யவானோ ஆராதிக்க செல்லுகிறவனுக்கு உட்கார்ந்து அவனுடைய பருக்களை துடைத்து விடக்கூடிய தன்மை இல்ல. இன்னை நமக்கு இருக்குதா? ஹலோ, நமக்கு இன்னைக்கு இருக்குதா? ஆராதிக்கிறதுக்கதா பட்டு சேலெல்லாம் கட்டிட்டோம்னு வச்சுட்டுங்களேன், இறங்கும் போது ஒரு புண் பிடிச்ச ஒருத்தன் இருக்கிறான், முழங்கால நின்று அவனுடைய புண்களை தொடைத்து விட்டு அதற்கு பிறகு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா? இல்ல, இல்ல. ஆண்டுடைய நாமத்துல சொல்றேன், இல்ல. பசிக்கு ஆகாரம் கேட்கிறவனுக்கு பசிக்க கொடுக்க முடிகிறதா? இல்ல. நம்முடைய எண்ணம் எல்லாம் லேவியனும் ஆசாரியனும் போல குருதியிலே காணப்படுகிற சமாரியன், குருதியிலே காணப்படுகிற சகோதரன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, எனக்கு ஆராதிக்க வேண்டும், எனக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், எனக்கு தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். குருதியில் கிடக்கிறவனுக்கு நான் எதையும் செய்ய தேவையில்லை, பருக்களோடு இருக்கிற லாசருவுக்கு நான் எதுவும் செய்ய தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆராதனை அருவறுப்பானது, அருவறுப்பானது. யோசிங்களேன், இந்த ஐஸ்வர்ய ஆண்டத்தில் எந்த தவறையும் நீங்க பார்க்க முடியாதுங்க. காணிக்க செலுத்தினான், தசம பாகம் கொடுத்தான், அன்னதானம் பண்ணினான். இன்னும் ஒண்ணு, நீங்களும் நானும் செய்யாத ஒன்றை செய்தான் பார்த்துருங்க. என்ன தெரியுங்களா, யாராவது நம்ம நம்ம சொந்தத்தில் ஒருத்தங்க, சொந்தம், சொந்தம் இல்லாததை விட்டுருவோமே. லாசர் வந்து ஐஸ்வர்யனுடைய சொந்தக்காரன் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுட்டுங்க. அவன் ஒரு ஏழை, அவர் வியாதி பிடித்தவன், நம்முடைய சொந்தத்தில் ஒருவன், நாய் நக்கக்கூடிய விதத்தில் பருக்களோடு இருக்கிறான், வீட்டு வாசல்ல உட்கார வைப்பீங்களா? இதுக்காவது பதில் சொல்லுவீங்களா? உட்கார வைப்பீங்களா? உங்க வீட்டில் உள்ள டைனிங் டேபிள் இருந்து கீழே விழுற பொருட்களை எடுத்து சாப்பிடத்தக்கதாக வீட்டுக்குள்ள அனுமதிப்பீங்களா? அனுமதிப்பீங்களா? நாற்றம், உங்க பேர பிள்ளைகளை அனுமதிப்பீங்களா? அவனோட பழக பேசவே மாட்டேங்கிறீங்க. சிம்பிள் க்வெஸ்சன் தானே, உங்க பேர பிள்ளைகளை அந்த புண் பிடிச்சவனோட பழகுவதற்கு அனுமதிப்பீர்களா? ஒருவேளை உங்க பேரப்பிள்ள போனா கூட விடுவீங்களா? அவன் உங்களுடைய வாசல்ல கிடக்கிறதை விரும்புவீர்களா? நீங்கள் தினசரி சம்பிரதமாய் வாழத்தக்கதாக மினுக்கான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு வெளியே இறங்கும் போது அவன் உங்களுக்கு தென்படுவதை விரும்புவீர்களா? ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம தான் கிறிஸ்டியன்ஸுங்க, உண்மையான கிறிஸ்தவங்க. யோசிங்க, எவ்வளவு மாய்மாலம் என்று யோசிங்க. என்னை நான் பரிசோதித்து பார்க்கிறேன், எவ்வளவு மாய்மாலம். சம்பிரதமாய் வாழுகிறோம், மினுக்கான வஸ்திரம் தரிக்கிறோம், ஆனாலோ ஒரு ஏழையோ ஒரு வியாதியஸ்தனையோ காணும் போது முறுமுறுக்கிறோம். அவர்களுக்குரியதை செய்வதற்கு தவிர்க்கிறோம். இப்ப நான் திருப்பி கேட்கிறேங்க, ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஐஸ்வர்யவான் தேவனை ஆராதித்தான், லாசருவோ தேவனை ஆராதிக்கவில்லை. காரணம் தெரியுமா? அவனுக்கு ஆலயத்துக்கு போக முடியாது, பருக்கள், ரத்தம் கனிந்த காயங்கள், இதை கொண்டு அவன் எங்குமே சொல்ல முடியாது. அவன் ஒரு அன்டச்சபிள், தீட்டுப்பட்டவன். அவனை தொடுகிற யாரும் தீட்டுப்பட்டவர்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தீட்டுப்பட்ட ஒருவனை சுகப்படுத்துவதற்கோ அவனுக்குரிய வேலை செய்ய முடியாதபடி ஒருவன் ஆண்டவரை ஆராதித்து விட்டு பாதாளத்திலே சென்று வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் பரிசோதிப்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறேங்க. இந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த தண்டனையை கொடுத்தவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இல்லையா? எல்லாம் இந்த ஒன் வேர்டு க்வெஸ்டியன், எஸ் நோ ஆன்சர், இதை கேட்டாலே பதில் சொல்ல மாட்டேங்க நீங்க. இந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த தண்டனையை கொடுத்த தேவன் நீதி உள்ளவரா இல்லையா? நீதி உள்ளவர், ஒத்துக்கிட்டீங்களா? அவர் தானே உங்களுக்கு எனக்கு தண்டனை தரணும், அவர் தானே உங்களையும் என்னை நியாயந்திருக்கணும். அப்ப இன்றைக்கு ஐஸ்வர்யவான் செய்ததை விட வித்தியாசமா என்ன பண்றீங்க, என்ன பண்றோம்? ஐஸ்வர்யவான் மினுக்கான வஸ்திரத்தை தரித்து வெளியே சென்றபோது பருக்களோடு காணப்பட்ட லாசருவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு உதவி செய்வதற்கோ, ஆறுதலாக இருப்பதற்கோ, மருந்து போடுவதற்கோ, எண்ணெய் பூசுவதற்கோ நேரமில்லை. ஆராதிப்பதற்கு நேரம் இருந்தது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நேரம் இருந்தது. ஆனால் கண்ணால் கண்ட தன் சகோதரனுக்கோ அவன் ஒரு எண்ணெய் பூசுவதற்கான நேரம் அவனுக்கு இல்லை. முடிவு என்ன? அவன் ஆராதனை அவனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகவில்லை, அவன் கொடுத்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படவில்லை, அவன் கொடுத்த தர்ம தான தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவன் கொடுத்த தசம பாகம் அங்கீகரிக்கப்படவில்லை. பாதாளத்திலே சென்று உட்கார்ந்து கொண்டு வேதனை அனுபவித்தான். அப்பதான் அவன் கேட்கிறான், பாருங்க ஆபிரகாமே, என் தகப்பனே, அவன் அனுப்புங்க ஒரு துளி தண்ணி, அவன் சுண்டு வரல, ஒரு துளி தண்ணி கொடுத்து அனுப்புங்க. என்னுடைய சுண்டுலாம் அவன் கொண்டு வந்து அந்த தண்ணியை வைக்கணும், அங்க ரொம்ப வேதனையா இருக்குது, ரொம்ப சூடா இருக்குதுன்றான். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டான், தகப்பனேன்னு கூப்பிட்டான், தகப்பனே என்று கூப்பிட்டான். ஆபிரகாம் திருப்பி என்ன சொன்னார் தெரியுமா, மகனே என்று சொன்னார். ஞாபகத்தில் வச்சுட்டுங்க, யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுக்க வந்துச்சுமே, கர்த்தர் என்ன சொன்னார், சிநேகிதனே என்று சொன்னார். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார், ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி முத்தம் கொடுத்தான். ஞாபகத்தில் வச்சுடுங்க, இவங்களுடைய வார்த்தையில பிசகே கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தையில என்ன கிடையாது, பிசகு கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படிதான் சொல்றோம், யூதருக்கு ராஜா நமக்கு ராஜா, கரெக்ட் தானே? யூதருக்கு ராஜா யாருக்கு ராஜா, நமக்கும். மழையினாலதான் வேற பேச மாட்டீங்க நீங்க, யூதருக்கு ராஜா நமக்கு ராஜா. அவரும் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாரு, சிநேகிதனே, நண்பனே, மகனே, புரியுதுல, என்ன ஜீவனை தந்துட்டாரு, நம் மகன் தானே, அவர் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு கொண்டு விட்டாரு, மகன் தானே. ஆனால் என் கிரியைகளோ ஒரு நாளில் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரனே, என்னை விட்டு அகன்று போ. மை காட், அந்த நாள் மிக கொடிதான ஒரு நாள், பயங்கரமான நாள். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து ஒரு நாளில், என்னை பார்த்து மகனே என்று சொன்ன தேவன், என்னை பார்த்து சிநேகிதனே என்று சொன்ன தேவன், என்னை பார்த்து பிள்ளை என்று சொன்ன தேவன், என்னை பார்த்து என்னுடைய ஊழியக்காரன் என்று சொன்ன தேவன், என்னை பார்த்து என்னுடைய குமாரன் என்று சொன்ன தேவன், ஒரு நாளில் என்னை பார்த்து என்னவும் சொல்ல நேரிடும், அக்கிரம செய்கைக்காரன், தட் இஸ் த டெரபிள் திங். என்ன மகனே என்று சொன்னவர் அக்கிரம செய்கைக்காரன் என்று சொல்லுகிற நாள் மிக பயங்கரமான நாள். அதான் நடந்துச்சு யாருக்குன்னா, ஐஸ்வர்யவானுக்கு. கேட்கிறான், ஆபிரகாமே பகப்பனே, ஒரு துளி தண்ணி கொடுத்து விடுங்க ஐயான்னு கேட்டான். அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, இங்கிருந்து யாரும் அங்க என்ன செய்ய முடியாது, சொல்றது புரியுது இல்லையா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் கூட உற்சாகம் இருக்கிறதுக்கு இது சொல்றேன், அல்லாம நான் இதை யோசித்துட்டு ஒன்னும் வரல, ஞாபகத்தில் வைங்க. இன்றைக்கு மோட்ச நரகம் போகிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, உங்க சொந்தக்காரங்கன்றீங்களா? உங்களுக்கு தெரிந்த யாராவது மோட்சமும் நரகமும் போயிட்டு இருக்காங்களா? இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்க சொக்காரங்க தான் இருக்கும். கொஞ்சம் ஆராய்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க யாரா இருக்கும், உங்களுக்கு அண்ணன், தம்பி, அத்தான், அண்ணின்னு தான் இருக்கும் பாத்துருங்க. நீங்களும் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேண்டி எங்க போவாங்க, அவங்க எங்க போவாங்க,
ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா மோட்சத்தின் தேவனை எங்க போக முடியாது? இங்க வர முடியாது. அங்கிருந்து ஒருத்தனை எங்க வர முடியாது? இங்க வர முடியாது. 10,000 ரூபாய் கொடுத்து என் அண்ணன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுக்காக ஜபிக்க சொல்லுகிற ஜப வீரர்களும் அவர்களிடத்தில் ஜபிக்க சொல்லுகிற கிறிஸ்தவர்களும் மலிந்து போய் காணப்படுகிற இந்த நாட்களில் ஆபிரகாம் சொல்லுகிறார், இங்கிருந்து எவனும் அங்கு போக முடியாது, அங்கிருந்து அவனும் இங்கு வர முடியாது. அப்பதாங்க அவனுடைய உண்மையான சகோதர பாசம். என்ன சொன்னான்? எனக்கு 5 சகோதரங்க இருக்கிறாங்க, அதுல ஒருத்தன் கூட இந்த பாடம் அனுபவிக்க கூடாது. லாசரோன்னு அனுப்புவீங்களா? லாசரோன்னு அனுப்புவீங்களா? அப்பதான் ஆபிரகாம் பதில் சொல்றாரு, எப்பா மோசே தீர்க்க தரிசிகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும் என்று சொன்ன போது அவன் சொன்னான், இல்லையா மரித்தோர்ந்து ஒருத்தன் போனா. கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? யாராவது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் மரித்த பின்பு உயிரோடு வந்து உங்களோட பேசினா எப்படி இருக்கும்? தயவு செய்து பேசுங்க, நீங்க பேசினாதான் எனக்கும் புரியும். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் என்ன செய்து விட்டார்? மறித்து போய்விட்டார். இப்போது உயிரோடு வந்து உங்களோட பேசும்போது அவருடைய பேச்சை எப்படி எடுப்பீங்க? அவருடைய பேச்சை எப்படி அங்கே இருப்பீங்க? ஐஸ்வர்யன் சொல்றான், ஐயா மறித்தோடத்திலிருந்து ஒருத்தன் போய் சொன்னான்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, ஐயா அனுப்புங்க, ஐயா மோசே விடவுமா? அப்புறம் கேட்கிறாரு, மோசே விடவுமா? மோசேக்கு கேட்கலன்னா இங்கிருந்து ஒருவன் போனாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கேட்க மாட்டார்கள். அவர்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும், செவி கொடுக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆராதனை, என்னுடைய ஆராதனை, கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து இவர்கள் என் சகோதரர்கள், இவர்கள் என் சகோதரிகள், இவர்கள் என் தாய் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்றதா? இல்லை காயினின் ஆராதனை போல இருக்குதா? காயினுடைய ஆராதனை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு கரை, அவன் போற இடத்துல எல்லாம் அது ஒரு கரை. அவனுடைய வழியில் இருக்கிறவங்க யாருக்கும் யாரை பத்தியும் தெரியாதுன்னு நினைக்கவே நினைக்காதுங்க, பிளீஸ். நோ, அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி மற்றவங்களுக்கு தெரியும். நாம் கரையாக இருக்கிறோமே, ஆனால் அதனுடைய காரணம் என்னவென்றால் நன்மை செய்யாதவன் ஆராதித்தான், கொலைபாதகன் ஆராதித்தான், எரிச்சலுடையவன் ஆராதித்தான். ஐஸ்வர்யவானை போல ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனை நம்ம பார்க்கவே முடியாது வேத புஸ்தகத்தில். மிக பக்தி உள்ளவன் அவனிடத்துல நீங்க உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆராதிக்கிறியான்னு கேட்டா அவனுக்கு கொடுக்கிற மார்க் 100. உங்களுக்கு எனக்கா 100 மார்க் கிடைக்காதுங்க. ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோமா என்று கேட்டால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்க வேண்டிய மார்க் 100. உங்களுக்கும் எனக்கும் 5 மார்க் கூட கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா அது போதாது, அது 50% தான், இன்னொரு 50% இருக்குது. உன்னை நீ நேசிப்பதை போல பிறனை நீ நேசிக்கணும்ப்பா, அப்பதான் கற்பனை நிறைவேறுதுன்னு சொன்னார் பாருங்க. அது இவன் தவறிதான். தேவனை நேசித்தான், கண்ட சகோதரனுக்கு உதவி செய்ய மறந்துட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஒரு நாளில் பரிசேயர்கள் கர்த்தரை ஆராதித்தவர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், நீ பெயெல்செபூல் என்று சொன்னார்கள். இல்லை இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு அது எப்படி, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜோம் பண்றேன், நான் பாடுறேன், நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் போக நினைக்கிற நாம் பரிசேயன் சொன்னான் நீ பெயெல்செபூல் என்று. இன்று நாம் சொல்லவில்லை, ஆனால் நாம் அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பிசாசுகளின் தலைவன் என்றுதான் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? நன்மை செய்ய மனமில்லை, ஏழைக்கு உதவ மனமில்லை, புண்களோடு காணப்பட்ட லாசருக்கு எண்ணெய் பூச நேரமில்லை. ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதிலேயோ முழு கவனமும் செலுத்தி மாய் மாலம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய முடிவு பயங்கரமான ஒரு முடிவு. ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், அம்மா நீ எல்லாம் என்னுடைய சகோதரன் அல்ல, என் சகோதரன் யார்? இது ஒரு ஆயக்காரன், என் சித்தம் செய்கிறான். இதோ ஒரு ஏழை, என்னுடைய சித்தம் செய்கிறாள். இதோ ஒரு பாவி, என்னுடைய சித்தத்தை செய்கிறான்.
அவர்களே எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் என்னுடைய தாயும் ஆகியிருக்கின்றார்கள். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய ஆராதனை காயினை போல இருந்துவிடக்கூடாது சுவாமி. வாரம் முழுவதும் தேவன் எங்களுக்கு நன்மை செய்ய திராணியை தந்தீர். நன்மை செய்யாதபடி இன்று உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற என்னுடைய ஆராதனை காயினின் ஆராதனைக்கு சமம் என்று நீங்க எங்களோட பேசினதற்காக நன்றி சுவாமி. காயினின் வழியில் நடக்கிறவர்கள் கரை பணிந்தவர்களாக அன்பின் விருந்துகளிலே காணப்படுகிறார்கள், முறையிடுகிறார்கள், முகஸ்துதி செய்கிறார்கள், எரிச்சல் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த நிலைமை எங்களுக்கு இருக்குமேயானால் அந்தோ பரிதாபம் தகப்பனே. நீங்க பேசுனீங்க, நாங்க கேட்டோம், இதன்படி நடந்தோம்னா பாக்கியம், நடக்கலன்னு சொன்னா சாபம் ஆண்டவர். ஐஸ்வர்யவான் நல்ல ஒரு மனிதன் ஐயா, நல்ல ஒரு மனிதன், ஒரு ஏழை, ஒரு புண்பிடித்தவனை தன் வீட்டின் வாசலிலே கூட வைத்துக்க அவன் அனுமதி கொடுத்தான். அவன் தன்னுடைய வீட்டிற்குள்ளே வந்து அழுக்கின நாற்றம் எடுத்த சரீரத்தோடு மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை பொறுக்கி தின்னுவதற்கு அனுமதி கொடுத்தான். ஆண்டவரே எங்களை விட ரொம்ப நல்லவன்யா, என்னை விட ரொம்ப நல்லவன்யா ஆண்டவரே. நாங்க எவ்வளவு மாய்மாலம் பண்றோம், எங்க சொந்த சகோதரர்கள் வியாதியில் இருந்தா கூட இந்த நிலைமையில நாங்க எங்க வீட்டில் அவங்களை அனுமதிக்க மாட்டோம் சுவாமி. எங்க பேர பிள்ளைகளை அவங்களோட விளையாட அனுமதிக்க மாட்டோம் சுவாமி, அவங்களுக்கு என்ன பூச மாட்டோம் ஆண்டவரே. ஆனா உங்களை ஆராதிப்பதுல ரொம்ப கவனம் செலுத்துவேன் ஐயா. ஞாயிற்றுக்கிழமைனா போதும், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு என்னுடைய சகோதரன் புண்களினால வாடிக்கொண்டிருந்தாலும் அதை தாண்டி போய் உண்மை ஆராதித்து விட்டு வருகிறேன் சுவாமி. என்னுடைய ஆராதனை அருவருக்கக்கூடியது என்பதை நிரூபித்து தந்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக உண்மை ஆராதிக்க பலன்தாங்க. எங்களுடைய வாழ்க்கை மாறுபடாவிட்டால், மாற்றப்படாவிட்டால் எங்களுடைய முடிவும் மாற முடியாது ஆண்டவரே. ஐஸ்வர்யவானுக்கு எந்த தீர்ப்பை கொடுத்தீரோ அதே நீதியான தேவன் தான் எனக்கும் தீர்ப்பு தர இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து நீர் சொன்ன அதே தீர்ப்பு தான் எங்களுக்கும் இருக்க போகிறது ஆண்டவரே. இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. நன்மை செய்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலந்தார், அதுதான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறது. உம்முடைய சித்தம் செய்கிறவர்கள் மட்டும்தான் உமக்கு சகோதரர்களும் உமக்கு தாயாரும். அந்த கிருபையை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக பலந்தாரும். குற்றம் குறைகளை மன்னியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.